sinceramente.
கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான சகல மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். முன்பதாக கோத்தகிரியிலிருந்து வந்திருக்கிறதான உங்கள் சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துதல்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளை நாம் பார்க்க போகிற எதிர்பார்ப்பு என்ற பாடத்துக்கு ஆதாரமாக நாம் பார்க்க போகிற வசன பகுதி லூக்கா 17:7-9. லூக்கா 17:7-9.
உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ?
உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது அவனுடைய எஜமான் அந்த வேலைக்காரனை பார்த்து, நீ ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்வானோ?
நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி,
நீ ஃபர்ஸ்ட் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணு,
அரை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா?
நீ சாப்பிடறது இருக்கட்டும், முதலாவது நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பாட ரெடி பண்ணு, அப்புறம் அரை கட்டி கொண்டு எனக்கு போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய். ஊழியம் செய்யினா அந்த நாட்கள்ல என்ன இருக்காது அப்படின்னா, ஃபேன் வசதி இருந்திருக்காது. அதனால என்ன பண்ணோம்னா, சாப்பிடுற வரைக்கும் அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து போகாம இருக்கிறதுக்கு கை விசிறி கொண்டு என்ன பண்ணோம்னா, அவர் விசிறி அவருக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி ஊழியம் செய், ஊழியம் செஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? இந்த உவமையை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து மொத்தம் 39 உவமைகள் சொல்லியிருக்கிறார், அதுக்கு மேல உவமை வாக்கியங்கள் சொல்லியிருக்கிறாரு, அது நமக்கு தெரியும். அப்ப ஒவ்வொரு உவமைகளையும் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை அந்த உவமைகள்ல வச்சிருப்பாரு. என்ன விஷயம் தெரியுங்களா? முக்கியமா உவமைகள் சொல்லும் போது அந்த உவமைகள்ல மைய பொருளா ஒரு கருத்தை வச்சிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, சுபாவம். என்ன சுபாவம் அப்படின்னா, தேவ சுபாவம். மன்னிக்கிறத குறிச்சு, விழித்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறத குறிச்சு, தாழ்மையா இருக்கிறத குறிச்சு, பெருமையை அகற்றுறத குறிச்சு, இப்படி நிறைய அன்பா இருக்கிறத குறிச்சு, இரக்கம் காமிக்கிறத குறிச்சு, இப்படி நிறைய தேவ சுபாவங்கள் நமக்குள்ள வளரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உவமைகளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதிகமா உவமைகள்ல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற காரியங்கள் என்னன்னா, நம்மளுடைய சுபாவம் வளரணும். அப்ப இந்த உவமையிலும் கூட நாம் இதுவரைக்கும் ஒரு சமயம் நம்மகிட்ட இருக்கலாம் அல்லது இல்லாம இருக்கலாம். யாரோ ஒரு சிலருக்கிட்ட இந்த சுபாவம் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்காக கூட இந்த செய்தி சொல்லப்படலாம். ஆகவே இந்த உவமையிலும் ஒரு சுபாவம், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு புது சிருஷ்டி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுபாவத்தை குறிச்சுதான் இந்த உவமையில சொல்லியிருக்கிறார். அப்ப இதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த உவமையோட பின்னணியை நம்ம பார்க்கும்போது இந்த 17:2 நீங்க பாத்தீங்கன்னா, இடரல்களை குறிச்சு பேசியிருப்பார். அப்ப இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆனா யாருனால இடரல் வருதோ அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மீதி இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது மன்னிக்கிறத குறிச்சு மீதி 2 சொல்லியிருப்பாரு. அடுத்ததா பார்க்கும்போது விசுவாசத்தை குறித்து மீதி 2 சொல்லியிருப்பார். இதை சொல்லிட்டுதான் இந்த ஓமையை குறிச்சு இங்க இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஓமையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை நாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஓமையை பார்த்தா அது ரொம்ப ஒரு பிரயோஜனமா இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன யோசிச்சிடோம் அப்படின்னா, நம்மளுடைய கிரியைகளை வைத்துதான் தேவன் நமக்கு அவருடைய சுபாவத்தை தரப்போறாரு. கனம், மகிமை, அழியாமை, இந்த சுபாவம் இருக்கு இல்லைங்களா, இதை நம்மளுடைய கிரியைகளை வச்சு, கிரியைகள் அப்படிங்கும் போது எதை சொல்லலாம் அப்படின்னா, வாரந்தோறும் தவறாம சபை கூடுகைகள்ல பங்கெடுக்கிறது, இடையில இருக்கிற வேதப்பாட கூட்டங்கள்ல பங்கெடுக்கிறது, இது போல கன்வென்ஷன்கள்ல பங்கெடுக்கிறது, அப்புறம் ஃபாலோ கிளாஸ் நம்ம எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் தேவனுக்கு நம்ம செய்யறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம செய்கிற இந்த கிரியைகளை வைத்துதான் தேவன் நமக்கு அந்த கனம், மகிமை, அழியாமையை தரப்போறாரு அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது உண்மை. ஆனா இது பாதி அளவுதான் உண்மை. மீதி பாதி என்ன அப்படின்னா, நமக்கு தவறாம ஊழியம் செஞ்சோம், அதிகமா வேத தியானம் செஞ்சோம், அதிகமா பலியின் ஜீவியம் செஞ்சோம், அதுவும் கண்டிப்பா தேவை, ரொம்ப அவசியம். ஆனா அதை எந்த நோக்கத்தோட செஞ்சோம், அந்த உள்ளான எண்ணம் என்ன அப்படிங்கறத தான் தேவன் கூர்ந்து கவனிக்கிறார். இது ரொம்ப அவசியம், இதை கண்டிப்பா செய்யணும், ஆனா இதை எதுக்காக செஞ்சோம், என்ன நோக்கத்தோட செஞ்சோம் அப்படிங்கறத தேவன் கூர்ந்து, அதை மனுஷங்க பார்க்க முடியாது, சகோதர சகோதரிகள் பார்க்க முடியாது, எதுக்காக அதை செஞ்சோம் அப்படிங்கறத மட்டும்தான் தேவன் கூர்ந்து கவனிக்கிறார் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு மனுஷர்கள் பார்க்கிற விதமா நம்ம அநேக காரியங்கள் செஞ்சிடறோம், தேவன் பார்க்கிற விதமா என்ன காரியங்கள் நாம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நாம செய்யற ஊழியங்களை காட்டிலும் அதிகமான ஊழியங்களை இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்தவங்களே செஞ்சாங்க. அவங்க செஞ்ச ஊழியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு 23:15
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள்.
பாருங்க, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி, அதாவது உங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறவனாகவும், உங்களுடைய போதனைகளை பின்பற்றுகிறவனாகவும், உங்களுடைய அந்த சமய வழிபாடுகளை பின்பற்றுகிறவனாகவும், ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி எப்படி அவங்க ஊழியம் செய்யறாங்களா, சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அப்படின்னா இவங்க போகாத இடமே கிடையாது. நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம், ஆனா அந்த வேதபாரக பரிசேயர்லாம் அப்படி டயர்ட் ஆகல. இவங்க சமுத்திரம் பூமி எல்லாம் சுற்றி திரிந்து என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் செஞ்சாங்களாம். நம்மளோட பெரிய ஆளுங்களா சின்ன ஆளுங்களா, ஊழியம் செஞ்ச வகையில நிச்சயமா நம்மளோட பெரிய ஆளுங்க தான் இல்லைங்களா. ஆனா இவங்களுடைய ஊழியத்தை குறிச்சு இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லிட்டு அவங்களுடைய இருதய சிந்தையை குறிச்சு சொல்றாரு பாருங்க, 23:28
அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள்.
நீங்க நல்ல ஊழியம் செய்யறீங்க தப்பு இல்ல, ஆனா மனுஷருக்கு முன்பாக உங்களை புறம்பாக நீங்க ஊழியக்காரர் என்றும் நீதிமான்கள் என்றும் நல்ல சகோதரர்கள் என்றும் காண்பிக்கிறீங்க. ஆனா நான் இதையெல்லாம் நான் பாக்குறது இல்ல, ஏன்னா மனுஷனும் என்னத்தை பார்ப்பான், முகத்தை பார்ப்பான். ஆனா நான் அதை பாக்குறவர் இல்ல, நான் எதை தான் பார்ப்பேன், அந்த இருதயத்தை தான் பார்ப்பேன். இப்படி ஊழியம் செஞ்ச உங்க இருதயத்தை நான் பாக்குறேன், அந்த இருதயம் எப்படி இருக்குது,
மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள்.
மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்றார். அப்ப நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய கவனம் அதிகமா எதுக்கு செலுத்திடுறோம் அப்படின்னா, வெளிப்பிரகாரமா மனுஷர்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பாக்குற காரியங்களுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துறோமே ஒழிய நம்மளுடைய இருதய சிந்தைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஏன், அதை யார் பாக்குறா இல்லைங்களா. நம்மளோட உள்ளான துணிகள் இருக்கு இல்லைங்களா, வெளிப்பிரகாரமான ட்ரெஸ்ஸும் நம்ம போடுறோம், உள்ளான துணிகளும் போடுறோம். உள்ளான துணிகளுக்கு என்னைக்காவது அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமா, ஆனா வெளியில உள்ள துணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன், எல்லாரும் அதை பாக்குறாங்கல்ல இல்லைங்களா. அது போலதான் நம்மளுடைய நடக்கைகளும் இன்னைக்கு இருக்கு. அநேக நேரங்களில் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளத்துல நம்ம எப்படியோ இருந்துறோம். தேவன் அதைத்தான் அங்க கூர்ந்து கவனிக்கிறார். அப்ப நம்முடைய இருதய சிந்தை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அததான் இன்னொரு இடத்துல சொல்லும் போது லூக்கா 16:15 16:15
அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள்
ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப தேவனுடைய ஊழியத்தை செய்யறவங்களா, ரொம்ப தேவனுடைய பிள்ளைகளா, புது சிருஷ்டியில ரொம்ப வளர்றவங்களா, தேவனுக்கு முன்பாக காட்டுகிறீர்கள்.
தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது.
பைபிள ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம், முடிஞ்சா நம்ம வீடுகளில் எழுதி போட வேண்டிய ஒரு விஷயம், மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது எதுவோ அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு மனுஷர் முன்னாடி ரொம்ப மேன்மையா நினைச்சோம்னா அது தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா ரொம்ப அருவறுப்பாய் இருக்குது. எல்லா காரியத்தையும் நம்ம சொல்ல முடியாது, நம்மளுடைய இருதய நிலையை இங்க குறிச்சு சொல்றார். அரு வெறுப்பு, இது ரெண்டா பிரிச்சோம்னா இதுல என்னன்னு இருக்குங்க, வெறுப்பு இருக்கு, அப்புறம் அருவெறுப்பு இருக்கு. வெறுப்புக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம், என்ன தெரியுங்களா, உதாரணத்துக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கிறோம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நல்ல ஜீரணம் ஆகாம இருந்ததுனால உங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்க தான் திடீர்னு உங்க பக்கத்துல இருக்கவங்க அப்படியே வாந்தி எடுத்துறாங்க, அவங்க மேலேயேதான் அப்படியே கொபக்குன்னு வாந்தி எடுத்துறாங்க. இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? பக்கத்துல இருக்கும்போது அன்பான பிரதர் தான், அன்பான சிஸ்டர் தான், எப்படி இருக்கும்? அருவறுப்பு இல்ல, இது வெறுப்பு. என்னது, சரிங்க சிஸ்டர் அப்படின்னாலும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் எப்படி இருக்குங்க, அது ஒரு வெறுப்பா இருக்கும். இத அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ சாப்பிட்டது, முன்னையே பிரதர்ஸ் சாப்பாடு பத்தலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப வேற உள்ள போனதெல்லாம் வெளியே வந்துருச்சு, இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி அதே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, இது எப்படி இருக்கும்? இதுதான் அருவறுப்பு. இதை எவ்வளவு நம்ம ஒரு கேவலமா நினைக்கிறோமோ, மனுஷருக்கு முன்னாடி நீதிமானா நம்மளை காமிச்சிட்டு தேவனுக்கு முன்னாடி இருதயத்துல சுத்தம் இல்லைன்னு வைங்க, இருதயத்துல நேர்மை இல்லைன்னு வைங்க, இருதயத்துல உண்மை இல்லைன்னு வைங்க, நம்மளை பார்த்தா தேவன் அந்த எடுத்து சாப்பிடுறாங்களே அதை நம்ம எப்படி பார்ப்போமோ அப்படிதான் நம்மளை பார்க்கிறாராம். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு, அது எப்படி இருக்கு, தேவனும் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது எதுவோ அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பா இருக்கிறது. இதை நம்ம நல்ல மைண்ட்ல நம்ம வைக்கணும். அப்ப பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அந்த மாதிரி ஊழியம் செஞ்சாங்க, ஆனா அவங்களுடைய இருதய சிந்தை தேவனுக்கு உகந்ததா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பவுலினுடைய காலத்துல கூட நம்ம பாக்குறோம், பிலிப்பியர் 2:21.
மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள்.
பாத்தீங்களா, இப்படிதான் ஊழியம் செஞ்சிருக்காங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல், அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு உரியதுன்னு ஒண்ணு இருக்குது, அது நம்மளுடைய இருதய சிந்தையில தேவனுக்கு உண்மை உத்தமமாய் நாம் செய்கிற காரியங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவைகள், அப்ப இன்னொரு இடத்துலயும் கூட நம்ம பாக்குறோம், கொலோசியர் 3:3, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை, அதான் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியது. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடுகிறார்கள். அப்ப இந்த சிந்தையோட நாம இருக்கோமா? நம்மளை நாமே நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஆனா இதன் நடுவுல தான் ஒருத்தர் இருந்தாரு, தீமோத்தேயு. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 20 வாசிங்க, அதுலயே பிலிப்பியர் 2:20. அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. அநேகம் பேர் இருந்தாங்க அன்னைக்கு பவுலினுடைய காலத்துல ஊழியம் செய்கிறதுக்கு, ஆனா தீமோத்தேயு ஒருத்தர் பவுல போல இருதயத்திலே ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செஞ்சாரு. ஆனா மற்றவங்களாம் தங்களுக்கு உரியவைகளை தேடுனாங்களே ஒழிய ஆண்டவருக்கு உரியவைகளை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. அப்ப இருதய சிந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் காலத்துல எல்லாரும் ரொம்ப ஆண்டவரை உயர்த்தி ரொம்ப மகிமப்படுத்தி ஆண்டவரை துதிச்சாங்க. ஆனா ஆண்டவர் அதை பார்த்தார், அந்த துதியின் சத்தத்தை கேட்டார். அதை குறிச்சு ஆண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்றாரு, ஏசையா 29:13. ஏசையா 29:13.
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். அப்ப நம்ம இன்னைக்கு உதடுகள்ல கனம் பண்றத, நம்ம பாடுகிற இந்த பாடல்களை யார் தான் பாக்குறா? நம்ம சகோதர சகோதரிகள் தான் பாக்குறாங்க. ஆனா அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் எங்க இருக்கு, நம்முடைய இருதய சிந்தை எப்படி இருக்கு அப்படிங்கறத யார் தான் பாத்துட்டு இருக்கிறா? கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறவரா இருக்கிறார். அப்ப அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அது ஒரு கற்பனையா தான் இருக்குது, உண்மையான பயத்தை நான் காணல. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களான நாம நம்மளுடைய இருதயத்தை எப்படி வைத்திருக்கிறோம்? இது எப்ப தெரியும்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், ஒன்னு போல வந்திருக்கிறோம், ஒன்னு போல உட்காரோம், ஒன்னு போல போறோம், அநேக போய் ஊழியங்களை நம்ம செய்கிறோம், ஒவ்வொருத்தரும் இப்படி நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். எப்ப இந்த இருதயத்தில் உள்ள காரியங்கள் எப்பது அது தெரியும்? 1 Corinthians 4:5.
ஆனதால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள்.
இப்ப ஒருத்தர் இருதயத்தை குறிச்சு இருக்கிறத இருதயத்துக்குள்ள இருக்கிறத குறிச்சு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆனா காலம் ஒண்ணு வரப்போகுது,
இருளில் மறைந்திருக்கிறவைகளை.
இப்ப இந்த அறையெல்லாம் ஜன்னல் எல்லாம் வெளிச்சமே இல்லைன்னா ஃபுல்லா இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, லைட் எல்லாம் இல்ல அப்படின்னா எப்படி இருக்குங்க? ஒரே இருளா இருக்கும். அது போல இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய இருதயம். யாருக்கும் நம்ம இருதயத்தினுடைய நினைவு, இருதயத்தின் தோற்றம் யாருக்குமே தெரியாது. இந்த இருளில் இருக்கிறவைகளை
அவர் வெளியரங்கமாக்கி,
அவர் வெளியரங்கமாக்கி. வா, நாள் ஒண்ணு வரப்போகுது, இங்கதான் வந்தோம், இங்கதான் உட்கார்ந்தோம், தேவ செய்தியை கேட்டோம், போய் தேவனுடைய காரியங்களை செஞ்சோம். அந்த இருதயத்தின் நினைவுகள், எதுனால செஞ்சோம், ஏன் செஞ்சோம், எதுக்காக செஞ்சோம், எப்படி செஞ்சோம், அந்த இருதயத்தின் நினைவுகளை, அந்த இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி
இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார்.
அந்த இருதயத்தின் யோசனைகளை ஒரு நாள் வெளிப்படுத்த போகிறார்.
அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும்.
அப்பதான் அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அந்த சிஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பிரதர் சுத்த வேஸ்ட்ங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இவருக்கு எல்லாம் தெரியும், இவரு பெரிய சகோதரர், பெரிய சகோதரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இருதயத்தின் நிறைவு, இருதயத்தை உடைச்சி அந்த வெளியரங்கமாக்கி, என்ன யோசனையோட இவங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க, என்ன யோசனையோட இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, வெளிப்படுத்தும் போதுதான் அவனவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல தேவனால் உண்டாகும். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயத்தின் நினைவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தான் தேவன் கவனிக்கிறார். இங்க வந்திருக்கிறோம், நிறைய பேரா வந்திருக்கிறோம், அழகா உட்காரோம், தேவசீதியை கேட்கிறோம், அதுக்கும் கூட நம்ம எசைக்கல்ல பாக்குறோம், அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா அவங்க இருதயமும் பொருளாசையை பின்பற்றி போகிறது. இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க, தேவனுடைய வார்த்தையை தான் கேட்கிறாங்க, ஆனா அவங்க இங்க இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இங்க இல்ல, அவங்க எப்பவோ வெளியே போயிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நாம் இருக்காதபடி நம்முடைய இருதய சிந்தையை குறித்து நாம் கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்தனுடைய இருதய சிந்தை எப்படி இருந்துச்சு? யோவான் 17:2,
பிதாவே வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்.
அதுங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துங்க சொல்றாரு. அவர் செஞ்சார் ஊழியம், ஊழியம் செஞ்சதோட நோக்கம் என்னவா? கடைசி ரெண்டு வரி பாத்தீங்கன்னா, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு, நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். என்ன எப்பையெல்லாம் ஏதாவது ஒன்றுல மகிமைப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன எதுலையாவது ஒரு ஆளா பெரிய ஆளா காமிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது நீங்க மகிமைப்படுறதா இருக்கும். அப்படி இருந்தா செய்யுங்க ஆண்டவரே, இல்லைன்னா வேணும். இதுதான் இயேசு கிறிஸ்தனுடைய விருப்பமும் வாஞ்சியுமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இருதய விருப்பமும் வாஞ்சியும் என்னையா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப நாம இந்த இருதய சிந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அநேக நேரங்கள்ல நாம செய்கிற ஊழியங்கள், நம்ம கத்திருக்கு எடுக்கின்ற பிரயாசங்கள், நம்ம அநேக நேரங்களில் செய்துகின்ற ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சிட்டோம், ஆண்டவர் அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு, ஆண்டவர் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா ஆண்டவர் அதை அப்படி நினைக்கிறாரா அப்படிங்கிறது அது நம்முடைய இருதயத்துல தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்கும் போது தான் தெரியும். ஒருத்தர் இருந்தார், தேவன் ஒரு காரியத்தை சொன்னாரு, ரொம்ப திருப்தியா செஞ்சு முடிச்சார். முடிச்சிட்டு இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட கூட போய் சொல்றாரு, ஐயா பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்ன வேலையை ரொம்ப திருப்தியா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு கூட சொன்னார். யார் அது அப்படின்னா, சவுல். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷனை பார்க்கிறோம், 1 Samuel 15:13.
சாமுவேல் சவுல் நிடத்தில் போனான், சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்.
ரொம்ப அழகா சொன்னார், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் முழுசா நிறைவேற்றிட்டேன். யாரோட எண்ணம் இது? சவுல் நினைச்சுக்கிட்டார். சவுல் நினைச்சுக்கிட்டார், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை முழுசா நிறைவேற்றிட்டோம், நம்ம நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம், நல்லா தான் ஊழியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சவுல் நினைச்சார். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருந்துச்சு? வாசிங்க 11:15.
நான் சவுளை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது.
நான் சவுளை ராஜா வாக்கினது மனஸ்தாபமா இருக்கிறது. போயும் போய் இவனை ராஜா வாக்கிட்டேனே, வேற யாரையாவது ராஜா வாக்கியிருந்தா பரவாயில்லையே, இவனை போய் ராஜா வாக்கிட்டமே, இவன் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றாம பாருங்க. கீழே அடுத்த கீழே வசனம் வாசிங்க.
அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான்.
கர்த்தருடைய பார்வையில என் வார்த்தையை நிறைவேற்றவே இல்லை, கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சவுளினுடைய பார்வையில ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை முழுசா நான் என்ன பண்ணிட்டேன், நான் நிறைவேற்றிட்டேன். இது யாருடைய பார்வையில? சவுளினுடைய பார்வையில. அப்ப காரியங்கள் நல்லா நடக்குதுங்கிறதுக்காகவும், நம்ம செய்துகிட்டு இருக்கிற காரியங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் பிரச்சனைகளும் இல்லைங்கிறதுக்காகவும் நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிடக்கூடாது. தேவனுடைய சமூகத்துல உட்காந்து கேட்கணும், அப்பா நான் செய்யற காரியம் சரிதானா, அது உண்மையிலே உங்களுக்கு மகிமையை கொண்டு வருதா? என்ன பெரியாளா காமிக்கணும்னோ, என்ன நீதிமானா காமிக்கணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை செஞ்சிடறனா, இல்ல ஆண்டவரே முழுக்க 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 நீங்க மகிமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்யறனா? தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். அப்ப கேட்கும் போது கண்டிப்பா அந்த உணர்வின் ஆவியை கொண்டு கர்த்தர் நமக்கு அதை உறுதிப்படுத்துவார். அதனால காரியங்கள் எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நாம நினைச்சிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவங்க மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் நடந்து வந்தாங்க. கீழே மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்படுறாங்க, ஒரே ஞான போஜனத்தை குடிச்சாங்க, ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லா ஆசீர்வாதமும் இந்த 4 வசனங்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் பெற்ற அந்த முழு ஆசீர்வாதங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லைங்களா? கர்த்தருக்கு பிரியமானவங்களா இல்லையா? நம்ம நினைப்போம் எல்லாம் கிடைக்குது, காடைய கேட்டா கிடைக்குது, மண்ணாவை கேட்டா கிடைக்குது, மேகம் நல்லா வழி நடத்துது, அக்னிசமும் நைட்ல நல்லா வழி நடத்துது. இவங்கள போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரு? இவங்கள போல கர்த்தருக்கு பிரியமானவங்க யாரு அப்படி நம்ம நினைப்போம். அடுத்த வசனம் பாருங்க, அதுல 5வது வசனம்.
அப்படி இருந்தோம்.
எப்படி இருந்தோம்?
அவர்கள்
இருங்க. எப்படி இருந்தோம்? அப்படி இருந்தோம்னா எப்படி இருந்தோம்? மேல உள்ள 4 வசனங்களின்படி அவர்கள் வாழ்ந்திருந்தோம், அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும், அப்படி இருந்தும்
அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில்,
அவர்களில் சிலர் இடத்தில் இருக்குங்களா, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில்
தேவன் பிரியமாயிருந்ததில்லை.
ரொம்ப எச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த வசனத்துல கீழே நமக்கு சொல்லும் போது சொல்லியிருக்கு, 11வது வசனத்துல, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப இத நாம ரொம்ப கவனமா மைண்ட்ல வைக்கணும். காரியங்கள் ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கறதுனால கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்னு தயவு செய்து நினைத்திடக்கூடாது. தேவ சமூகத்துல அதிகமாய் அமர்ந்து நம்மளை ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். வேத மாணவர்கள்னாலே அவங்களுக்கு ஒரு பேரு, அதிக அதிகமா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எதை? வேதத்தோட சரி, ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு இறக்க தான், ரெண்டு ரக்கம் இருக்கணும். பறவை நல்லா பறக்கணும்னா 2 ரக்கம் இருக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னொரு ரக்கம் என்னங்க? தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ரொம்ப நல்லது. ஆனா இதுலயே இருந்துடக்கூடாது. தேவனே இந்த வேத வாக்கியங்களின்படி என்னுடைய இருதயம் இருக்கான்னு சொல்லி என் இருதயத்தையும் ஆராய்ந்து பாருங்க. இந்த ரெண்டையும் சம அளவுல கொண்டு போனோம்னா தப்பிச்சோம். இத மட்டும் வச்சோம்னா அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். அதனால அந்த ஒரு ஆபத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஒவ்வொரு சிறு சிறு காரியம் கற்றுக்கொள்ளப்படும் போதும், கற்றுக்கொள்ளும் போதும், தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் அந்த எண்ணம் நம்முடைய இருதயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ சமூகத்துல அதிகமா அமரக்கூடியவர்களா இருக்கணும். இப்படியா நம்மளுடைய இருதய சிந்தைக்கு, அதான் புதிய சிந்தை, அதான் புதிய சிருஷ்டி, இதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் போது கண்டிப்பா இதுல இருந்து நம்மளை வழிவிலக செய்கிறதுக்கு சாத்தான் அதிகமா முயற்சி எடுப்பார். நல்லா வந்து உட்கார்ந்துருவோம், பாடுவோம், பாட்டுல நமக்கு என்ன இருக்காதுங்க, வாய் மட்டும் அசைஞ்சிட்டு இருக்கோம், சிந்தையெல்லாம் வெளியே இருக்கும். புரிஞ்சுங்களா? நல்ல செய்தி கேட்போம், நம்ம இங்கதான் உட்கார்ந்துருப்போம், செய்தியை நம்ம கேட்டுட்டு இருக்க மாட்டோம், நம்ம உடம்பு கேட்டுக்கிட்டு இருக்கோம், செய்தியெல்லாம் அது பாட்டு காத்தா போயிட்டு இருக்கும். ஏன்னா சாத்தான் ஏதோ ஒரு சின்ன தடார்னு காத்தடிச்சு ஜன்னலை உடைச்சோ, ஒரு சின்ன குழந்தைய நடுவில் ஆட விட்டோ, என்ன வேணாலும் பண்ணி அந்த சிந்தையை எடுத்துருவாரு. அப்ப இங்க சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கவனிச்சிடக்கூடாது. இன்னும் அதிகமா அப்படின்னா சரி, ரெண்டு எதிரிகள் சொன்னாங்க, அந்த 2 எதிரிகளையும் கூட அனுப்பிச்சு என்ன வேணாலும் பண்ணுங்க, பணத்தை செலவு பண்ணுங்க, நேரத்தை செலவு பண்ணுங்க, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்து உட்காருங்க, ஆனா இருதயத்தை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, இங்க கொடுத்துறாதீங்க, இருதய சிந்தையை இங்க வச்சிடாதீங்க, மீதி எல்லாத்தையும் நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க, நல்லா கஷ்டப்படுங்க, நல்லா பழியஞ்சி வீசுங்க, ஆனா இருதய சிந்தையை மட்டும் இந்த இடத்துல வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவானா, நம்முடைய இருதய சிந்தை தேவனுக்கு பிரியமா மாற முடியாதபடி பலவிதமான கசப்புகளினாலும், பலவித உலக பிரகாரமான ஆசைகளினாலும், பலவித உலக உல்லாசங்களினாலும், சொகுசுகளினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி 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 தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள வளர முடியாதபடி தடை செய்து விடுவான். அதுக்காக தான் நாம் இந்த ஓமையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப நம்மளுடைய அந்த உலக பிரகாரமான ஆசைகள், கசப்புகள், பெருமைகள், இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்குள்ள வருது. இதை நம்ம தடை செய்யறதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டும் இருக்கிறோம். இப்போ ஒரு புதிய ஒரு சுபாவம் நமக்குள்ள அது காலகாலமா இருக்கு. இந்த சுபாவத்தை வச்சும் நம்ம புதிய சிந்தைகளை வளர்றதுக்கு சாத்தான் ரொம்ப தடை பண்றான். அப்ப அந்த புதிய சுபாவம் என்ன? புதிய சுபாவம் கிடையாது, காலகாலமா ஜென்ம ஜென்ம காலமா நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சுபாவம் தான். இந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? புதிய சிந்தையில வளர முடியாதபடி தடை செய்யப்படுகிறோம். அப்ப அந்த சுபாவங்கள், நமக்கு நிறைய சுபாவங்கள் தெரியும், பெருமை, கசப்பு, பொறாம, எரிச்சல், கோபம், வெறி, இப்படியெல்லாம் நம்ம மாம்சக்கிரியெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்தா புதிய சிந்தையில நம்ம வளர முடியாது. முக்கியமான ஒரு சுபாவத்தை குறிச்சுதான் இன்னைக்கு தலைப்புல நம்ம பார்த்திருக்கிறோம். மறுபடியும் நம்ம அந்த ஓமைகளுக்குள்ள போகலாம். லூக்கா 17:7-9
உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா?
இங்க ஒரு வேலைக்காரனை குறிச்சும் ஒரு எஜமான குறிச்சும் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்காரனை குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் ரொம்ப வயல்ல போய் ரொம்ப உழுது, ரொம்ப பயங்கரமான கஷ்டங்கள் எல்லாம் பட்டிருக்கிறார். உழுது இருக்கிறாரு, மந்தையும் மேய்ச்சிருக்கிறாரு. இப்படி வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, பொதுவா வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கணுங்க? ரொம்ப டயர்டா இருப்பாங்க. வந்த உடனே அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். ஆனா இங்க பார்த்தா சாப்பாடு கிடையாது. இவர் தான் போய் சாப்பாடும் ரெடி பண்ணணும், அது வேற எக்ஸ்ட்ரா வேலை. அப்ப போய் சாப்பாடு வேற ரெடி பண்றாரு. சாப்பாடு ரெடி பண்ண உடனே சாப்பிட முடிஞ்சா? சாப்பிடவும் முடியல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, வந்து எஜமானுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்கணும். எஜமான் சாப்பிடற வரைக்கும் மறுபடியும் ஊழியம் செய்யணும். இந்த ஊழியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் முடிச்ச பின்னாடி அப்புறம் இவர் சாப்பிடணும். இது யார் செஞ்ச வேலை? வேலைக்காரர் செஞ்ச வேலை. இப்ப எஜமான் என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ அப்படி செய்ய மாட்டானே. அப்படின்னா வேற ஒண்ணும் இதுல இல்ல, அவனுக்கு ஒரு நன்றி சொல்வாரா, ஒரு தேங்க்ஸ் சொல்வாரா? அப்படின்னா எதையுமே அவர் சொல்ல மாட்டார் அப்படிங்கறதுதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றார். அப்ப இந்த ஓமையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, யார் அந்த எஜமான், யார் அந்த ஊழியக்காரன்? ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாரு ஊழியக்காரரு. ஆனா எஜமான் என்ன பண்ணலனா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. ஆனா இது ஒரு ஓமையா சொல்லியிருக்கிறார். ஆனா இது நிஜத்துல அப்படி நடக்கல. ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த எஜமானை வந்து பிதாவுக்கும் அந்த ஊழியக்காரனை தனக்கும் அடையாளப்படுத்தி இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எஜமான என்ன அனுப்பிச்சாரு, நான் அவருடைய ஊழியத்தை செஞ்சேன், செஞ்சு முடிச்சோன்னு நான் எஜமானுகிட்ட எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்ப கடைசியா என்ன சொல்றாருன்னா, 10வது வசனத்துக்கு வாங்க.
அப்படியே நீங்களும்
எஜமான் எனக்கு ஒரு சில காரியங்கள் சொன்னாரு, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன், ஆனா அவர்கிட்ட நான் வேற எந்த விதமான மகிமையான காரியங்களையும் நான் எதிர்பார்க்கல. அது போல நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே நீங்களும். யார் அது நீங்களும் அப்படின்னா, 17:1 பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். அப்படியே நீங்களும்னா சீசர்களை பார்த்து சொல்றாரு. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பையும் நீங்க வச்சுக்காதீங்க. இதான் இங்க சொல்ல வர எதிர்பார்ப்பு. அப்ப அந்த ஒரு குணத்தை நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. பிரதர் மெசேஜ் முன்னாடி சொன்னார், நாங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம், அந்த எதிர்பார்ப்ப உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. அததான் இங்க சொல்ல வர்றார். அப்ப எதிர்பார்ப்பு, எதையும் எதிர்பார்த்து நீங்க செய்யாதீங்க, எந்த எதிர்பார்ப்பையும் உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் மூலமா நமக்கு சொல்லுகிற ஒரு சுபாவம். அப்ப எதிர்பார்ப்பு இன்னைக்கு மனுஷங்க மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களிலும் காணப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு குணம், ஒரு சுபாவம், இந்த எதிர்பார்ப்பு. வீட்டுல நாய்க்குட்டி இருக்குன்னா 4 நாள் அதுக்கு சாப்பாடு போடாம இருங்க, என்ன பண்ணும்? பக்கத்து வீட்டுக்கோ இல்ல வேற எங்கேயோ வேற தெருவுக்கோ போயிடும். ஏன்னா சாப்பாடு தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும். சாப்பாடு தரலன்னு வைங்க, அப்புறம் அதோட வேலையை இருப்பாது. அப்ப உயிரினங்கள் கூட நம்மளை எதிர்பார்த்துதான் இருக்குது. அப்போ ஒரு பெற்றோர் அப்படின்னா, ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்கனாலே அவங்களுக்குள்ள என்ன வந்துருதுங்க, அப்பவே நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் கடைசி காலத்துல பிரியாணி போடுவானா? இல்ல, என்ன ஊத்தணும்? விசுவாசம், கஞ்சியாவது ஊத்தணும், அதாவது கிடைச்சிட்டா பரவாயில்ல. அப்ப பாருங்களா, ஒரு எதிர்பார்ப்பு பிள்ளைகளை குறிச்சு. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு கணவன் உலகத்துல அப்படி பாக்குறோம் எதிர்பார்ப்புங்கிறது. ஒரு கணவன் அப்படின்னா அவர் மனைவி கிட்ட என்ன எதிர்பார்ப்பு? மனைவி தம்ம சொல்றதுக்கெல்லாம் என்ன பண்ணும்? அப்படியே சொல்லுங்க, கீழ்படியணும். அப்ப அதான் இல்ல இல்லைங்களா, அப்ப கீழ்படியணும். இது கணவனுக்கு மனைவியின் இடத்துல இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. மனைவிக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, கணவன் எப்படி இருக்கணும்? அதிகமான அன்பு யார் மேல செலுத்தணும்? என் மேல செலுத்தணும். அது அந்த மனைவியினுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு மாமனா இந்த மருமக மாமியார் பிரச்சனையே எதுனால? இந்த எதிர்பார்ப்புனாலதான். இந்த அம்மா பிறந்ததுல இருந்து பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்திருப்பாங்க. அதனால கல்யாணம் பண்ண பின்னாடி இவர் யார் சொல்றதான் கேட்கணும்? நம்ம சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு நம்ம அம்மா நினைக்கும் இல்லைங்களா. அதனால என்ன ஆகும்? அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டேல, கல்யாணம் பண்ணிட்டேல, இனி உன்னோட டியூட்டி முடிஞ்சு, இனி என்னோட இது என்னது கணவன், இனி நான் சொல்றதான் கேட்கணும். இது மனைவியோட எதிர்பார்ப்பு. இந்த ரெண்டு எதிர்பார்ப்பும் அங்க மோதும் போது பிரச்சனை வருது இல்லைங்களா. அப்ப எதிர்பார்ப்பு மனைவிக்கு கணவன் மேல, கணவிக்கு மனைவி மேல. இன்னும் கூட பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அழுகுது. எதுக்கு அழுகுது? தாய் தனக்கு ஏற்ற உணவை தருவாங்க, அது அழுகுது. அப்ப அந்த அழுகையின் மூலமா அது என்னன்னா, ஒரு காரியத்தை எதிர்பார்க்குது. இப்படி குடும்பத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து வெளியில சமுதாயத்துல பார்க்கும்போது, ஒரு எஜமான் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? நம்ம வேலைக்கு சேர்த்தாலும் கரெக்டா வேலை செய்யணும், ஏமாத்த கூடாது. 8 மணி நேரம் வேலைனா எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? 10 மணி நேரமே வேலை செய்யணும். இது யாரோட எதிர்பார்ப்பு? ஒரு எஜமானுக்கு அந்த வேலைக்காரன் மேல ஒரு எதிர்பார்ப்பு, வேலைக்காரனுக்கு எஜமான் மேல எதிர்பார்ப்பு இருக்கு. 5 நாள் வேலை செஞ்சு 1 நாள் லீவு போட்டாலும் அந்த லீவுக்கு சேர்த்து என்ன தரணுங்க? சம்பளம் தரணும். இது வந்து ஒரு வேலைக்காரனுக்கு எஜமான் மேல எதிர்பார்ப்பு. இப்படி பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல எல்லா தரப்பு மக்கள் மேலையும், குடும்பத்துல, பணிபுரியிற இடத்துல, இப்படி எல்லாருக்கும், எல்லாருக்குள்ளயும் என்ன குணம் இருக்குன்னா, இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு குணம் அழுத்தமா மனசுல பதிஞ்சு போயிருக்கு. இப்ப நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபத்துக்கு உடனே ஆண்டவர் என்ன பண்ணுங்க? உடனே பதில் கொடுத்துடணும் இல்லைங்களா. அது நமக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னும் சத்தியத்துக்குள்ள வந்து உடன்படிக்கை செஞ்ச உடனே அடுத்த நாளே புது சிருஷ்டியில என்ன ஆயிடணும்? 100% வளர்ச்சி ஆகி உடனே கன மகிமை அழிவாய் பெற்றுக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா. அடுத்து நம்ம பாக்குறோம் நிறைய சத்தியங்கள், இன்னும் அதிகமா கத்துக்கணும், இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்கு, தவறு இல்ல. ஆனா இந்த எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்கு. அடுத்து ஃபாலோ கிளாஸ் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாள் 500 பேர் வராங்க, 30வது கிளாஸ். எத்தனை பேர் வரணும்? அதே 500 பேர் வரணும். கம்மி, அதாவது தாசி ஆகலன்னா பரவாயில்ல, ஆனா என்ன ஆகிடக்கூடாது? கம்மி ஆயிடக்கூடாது இல்லைங்களா. அப்ப கடைசி முடியற வரைக்கும் எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் ஃபாலோ கிளாஸுக்கு எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் கடைசி வரைக்கும் வரணும். நமக்குள்ள இருக்கிறது தப்பு சொல்லல, எதிர்பார்ப்பு. அப்ப இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் ஆவிக்குரிய வட்டாரத்துல நமக்கு இருக்குது. இன்னும் சபையில நம்மளுடைய எதிர்பார்ப்பு, மெசேஜ் கொடுக்கிறவர் என்ன பண்ணும்? இப்ப கூட அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா முடிக்கணும் இல்லைங்களா. இது ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கு. அடுத்து சபையில இருக்கிற எல்லாரும் நம்மள என்ன பண்ணும்? ரொம்ப விரும்பணும் இல்லைங்களா. நம்ம நேசிக்கிறோம், நம்ம விரும்புறோம், அது இல்ல. ஆனா எல்லாரும் என்ன பண்ணும்? நம்மள ரொம்ப விரும்பணும். இந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. எல்லா பிரதரும் சிஸ்டரும் நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணும்? வரணும். எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரணும், எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கு. நமக்கு உடல்நிலை சரியில்லாம வாரம் பூரா இருந்திருப்போம். ஞாயிற்றுக்கிழமை போன உடனே எல்லாரும் என்னத்தை கேட்கணும்? என்ன சிஸ்டர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், என்ன பிரதர் உடம்பு சரியில்லைன்னு ஒரு கேள்விப்பட்டோம். இந்த எதிர்பார்ப்பு என்ன இருக்குங்க நமக்குள்ள இருக்கு. யாருமே விசாரிக்கலன்னா என்ன மனுஷங்க, ஒரு வாரமா படுத்து கிடந்த யாரோ ஒரு வார்த்தை கேட்டாங்களா? இதுக்கு என்ன காரணம்? ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும், நம்ம அங்கம் வைக்கிற சபையிலும், இன்னும் சமுதாயத்திலும், இப்படி அநேக நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பு. மனுஷங்களுக்கு மட்டும்தான் இந்த எதிர்பார்ப்பா? விலங்குகள், பறவைகள், சங்கீதம் 145:15.
எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர்.
எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாமே என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு சுபாவத்தோட இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கைய அவங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புங்கிற குணம் இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உள்ளத்துல, ஒரு புதிய சிருஷ்டியினுடைய உள்ளத்துல, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்களுடைய உள்ளத்துல இந்த எதிர்பார்ப்புங்கிற குணம் மையமா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கிற வரைக்கும் அங்க பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த எதிர்பார்ப்பு அவங்களுடைய வாழ்க்கையில நடக்காத போது அநேக நேரங்கள்ல நம்ம தேவ சமாதானத்தை இழந்து போயிடுறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க, எவ்வளவு கவலைகள் வருது, எவ்வளவு கசப்புகள் வருது, எவ்வளவு கோபம் வருது, அநேக நேரங்கள் நம்ம சோர்ந்து போயிடுறோம். இதுக்கெல்லாம் பின்னணி காரணம் என்னன்னு யோசிங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட எதையோ ஒன்னு எதிர்பார்த்திருப்போம், ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம ரொம்ப கூர்மையா எதிர்பார்த்திருப்போம். அந்த சம்பவம் நம்ம நினைச்சபடி நடந்திருக்காது, உடனே நமக்குள்ள என்ன வந்துருங்க, அங்க சோர்வு வந்துடும், அங்க பலகீனம் வந்துடும், அங்க கசப்பு வந்துடும். அந்த பிரதர் அவ்வளவு நம்பி இருந்தேன், அந்த பிரதர் அப்படி இருப்பாருன்னு நினைச்சேன், நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பிரதர் என்ன பண்ணல, நடக்கலையே, அந்த சிஸ்டர் அப்படி நடக்கலையே, உடனே அங்க கசப்பு, அங்க கோபம், அங்க விரோதம், அங்க எரிச்சல், எல்லா தேவனுக்கு விரோதமான அந்த காரியம் சிந்தைகள் எல்லாம் நமக்குள்ள வர்றதுக்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஜென்ம சுபாவம் இந்த எதிர்பார்ப்பு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த உலகத்திலேயே நமக்கு முன்மாதிரி, அவர் தான் ஒரு வெற்றி சிறந்த ஒரு மனிதன் கூட நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்.
ஒரு ஒரே ஒரு மனிதர் தான் அந்த உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து அதை நிறைவா முடித்த ஒரு மனிதர். அவருடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பாக்குறோம், நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அப்ப ஜெயம் பெற்ற ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து. அதனுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா, அவர் யாருக்கிட்டையுமே இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பையுமே வச்சுக்கல. நிறைய பேர் அவர் சாப்பாடு சாப்பிட்டாங்க, எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, கிட்டத்தட்ட ஏற குறைய 5000 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எத்தனையோ பேர் செய்தி கேட்டாங்க, எத்தனையோ பேர் சுகம் பெற்றாங்க, எத்தனையோ பேர் சாப்பிட்டாங்க. ஆனா யாருக்கிட்டையாவது அவர் எந்த எதிர்பார்ப்பாவது வச்சிருந்தாரா அப்படின்னா, யாருக்கிட்டையும் அவர் எந்த எதிர்பார்ப்பும் வைக்கல. அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். 6:26.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று.
என்ன முழு வாஞ்சியோட நீங்க தேடல, எதுக்காக தேடுறீங்க அப்படின்னா, அற்புதங்களை கண்டதினால் அல்ல, சாப்பிட்டு நல்ல என்ன ஆயிட்டீங்க, திருப்தி அடைந்ததுனால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன தேடுறீங்க. அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால எந்த எதிர்பார்ப்பையும் அந்த ஜனங்கள் மேல அவர் வைக்கல. 4:48.
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள்.
அவருக்கு தெரியும், நீங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டா நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. அந்த எதிர்பார்ப்பு இந்த ஜனங்கள் மேல அவருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 2:25.
மனுஷருக்கு
உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. அப்ப அந்த எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்து கிட்ட இல்ல. அத்தனை ஜனங்கள் வந்தாங்க, அவங்க கிட்டையும் அவர் வைக்கல, கூடவே இருந்தாங்க எத்தனை பேருங்க, 12 பேர். அவங்க கிட்ட ஏதாவது வச்சாரு அப்படின்னா, அவங்க எப்படி இவருக்கு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுனாங்க அப்படின்னா, மத்தேயு 26:31 வாசிங்க.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் இடரல் அடைவீர்கள்.
பாருங்க, அப்ப இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 35 வாசிங்க.
அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான்.
நம்ம நிறைய நேரங்களில் பேதுரு மட்டும் தான் அந்த வார்த்தையை சொன்னார் நம்ம நினைக்கிறோம். ஆனா மீதி வசனம் வாசிங்க.
சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்.
12 பேரும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க உங்களை மறுதளிக்க மாட்டோம். அப்பா கூடவே இருந்தவங்க 3.5 வருஷம் இருக்காங்க, இவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மறுதளிக்க மாட்டாங்க. அப்படி சீஷர்கள் மேல ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சிருந்தாரா, வைக்கல. வச்சிருந்தா இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, பேதுருவே ஏன் என்னை கைவிட்டாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க மேல யாரு மேலையும் இயேசு கிறிஸ்து எந்த விதமான எதிர்பார்ப்பையும் அவர் வைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்மளுடைய வாழ்க்கை இப்ப எடுத்து பார்ப்போம். நம்மளும் இந்த டவுன்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம பிரதர் எக்லீசியாவுக்கு வர்ற பிரதரே அப்படி எதுக்கால வராரு, முகத்தை அப்படியே திருப்பிட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோ, என்ன ஆகுவோம் நம்ம உடனே, ஒரு டென்ஷன் இல்லைங்களா. கூடவே இருந்தாரு, பார்த்தாரு, ஒரு வணக்கம் சொல்லல. ஏன் அப்படின்னா அவர் வணக்கம் சொல்லணும்னு நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம். அந்த வணக்கத்தை அவர் சொல்லாதப்ப நம்ம என்ன ஆயிடுறோம், உடனே சோர்ந்து போயிடுறோம் இல்லைங்களா. இவர் இப்படி நடந்துக்கணும், இவர் இப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் அப்படி நடக்காதப்ப நமக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா, அவரை குறிச்சு ஒரு கசப்பு, அவரை குறிச்சு ஒரு சோர்வு வந்துருது. சரி, அதாவது பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம பிரதர்ஸ்ங்க 2 பேர் அப்படி போயிட்டு இருக்காங்க, நம்மளும் இந்த பக்கம் இருக்கிறோம். நம்மள திடீர்னு எவனோ ஒருத்தர் தப்பா அபிப்பிராயம் பண்ணி டக்குன்னு கழுத்தை பிடிச்சி 2 அரை அறையிறான். நம்ம பிரதர்ஸுங்க ரெண்டு பேரும் அப்படி பார்த்துட்டு அப்படி சல்லுன்னு போயிட்டாங்க. என்ன ஆகும்? அந்த வாரத்துல இருந்து எக்லிசியாவுக்கு போறது கட்டு. ஏன் அப்படின்னா, பிரதர் பார்த்தாங்க ரெண்டு பேரு வந்து எனக்கு ஒரு உதவி செய்யல, என்ன ஏதுன்னு கேட்கல, என்ன அன்பு இவங்க பேசுறாங்க, அன்பு அன்பு அன்பு, ஆனா ஒரு அன்பு இங்க காணும் இல்லைங்களா? உடனே என்ன ஆயிடுவோம்? டென்ஷன் ஆயிடுவோம், அன்னையில இருந்து போறதெல்லாம் கட்டு. ஏன்? அந்த பிரதர்ஸ் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு நம்ம உள்ளத்துக்குள்ள அப்படியே நிறைஞ்சிருக்கு. இந்த எதிர்பார்ப்புங்கிற குணம் தேவன் தரதுல, இது சாத்தான் நம்மளை புது சிருஷ்டியில வளரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கற ஒரு குணம். ஆனா பாத்தீங்கன்னா, இங்க புது சிருஷ்டியின் தலை இவருக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இல்லாதனால என்ன நடந்துச்சு? லூக்கா 22:59 இருந்து வாசி. லூக்கா 22:59.
ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று.
சத்தம் கேட்கிற தூரத்துலதான் இயேசு கிறிஸ்து அங்க அடிபட்டு இருக்கிறாரு, பேதுரு இங்க இருக்கிறாரு, இவரும் அந்த இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவர் தாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிங்க கழுத்தை நெரிக்கிறாங்க. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இன்னொரு இடத்துல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்ப எப்படி முடிச்சார் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. தொடங்கினான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேதுருங்க செய்யறாரு, இயேசு கிறிஸ்து அப்படியே திரும்பி பாக்குறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல இருந்திருந்தா அப்படியே கையெல்லாம் வச்சு என்ன பண்ணிருப்போம்? இருக்கிற எத்தனை சாபம் இருக்கோ அத்தனை சாபத்தையும் பேதுரு மேல சுமத்திருப்போம். கூடவே இருந்த உயிரையே கொடுப்பேன, பாத்தியாட நன்றி கேட்டவனே என்ன சொல்லியிருப்போங்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? ஆனா பேதர் அப்படியே திரும்பி பாக்குறாரு, அமைதி ஆயிடுறாரு. அடுத்து போஸ்டிங் இப்ப போடுறாரு. யாருக்குங்க பெரிய போஸ்டிங் போட்டாரு? பேதருவுக்கு தான். மூப்பர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பாத்தீங்களா, ஏன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் பேதரும் மேல வைக்காதனால அவரை மூப்பராக்க முடிஞ்சு. இவருக்கு எந்த விதமான ஒரு கசப்புணர்வும் இயேசு கிறிஸ்தனுடைய மைண்ட்ல வராதுக்கு காரணம், அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைக்கல. கூடவேதான் இருந்தார் யூதாஸ், எந்த எதிர்பார்ப்புமே வைக்கல. அதனாலதான் சிநேகிதனே அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு. அடுத்து சீசர்கள் எல்லாம் எப்படி போனாங்க? இப்ப மறுதளிக்க மாட்டோம், நாங்க உங்களை விட்டு ஓட மாட்டோம் அப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த சீசர்கள் எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மார்க்கு 14:51-52 வாசி.
அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டையை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டையை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான்.
நம்ம பாஷையில சொல்லணும்னா எப்படி சொல்றதுங்க? பைபிள்ல ரொம்ப ஞானமா போட்டிருக்காங்க. நம்ம பாஷையில சொல்றதுன்னா, துண்ட காணா துணிய காணா இல்லைங்களா? இப்படி ஓடி இருக்காங்க. உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவங்கதான் இப்ப துண்ட காணா துணிய காணான்னு ஓடிட்டாங்க. இவங்களை இயேசு கிறிஸ்து பார்த்து துரோகிகளை அப்படின்னாரா? அப்படின்னா இல்ல. அந்த கடற்கரையில எல்லாரும் மீன் பிடிக்க போவோம்னு போகும்போது பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏன் இப்படி ஒரு பாசம், ஏன் இப்படி ஒரு நேசம்? அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்கல. அப்ப நம்மளும் நம்மளுடைய ஜீவியத்துல இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அப்படிங்கிற குணத்தை நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து எடுத்து போடணும். இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இதுக்கு சாட்சிகள் இருக்காங்க, நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். நம்ம எடுக்க வேண்டாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ, தானியல் புஸ்தகத்துல நம்ம பாக்குறோம். என்ன சொன்னாங்க? பொற்சிலைய நீ வணங்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லும் போது இவங்க என்ன சொன்னாங்க? அதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 18 வாசிங்க. 3 தானியேல் 3:18.
விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய
மேல் வசனம் வாசிங்க சிஸ்டர்.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்.
பாத்தீங்களா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இது எதிர்பார்ப்பு தேவன் மேல சரிங்களா? ஆனா விடுவிக்காமல் போனாலும் இவங்க தேவன்கிட்டே, அதாவது எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா இதை தப்பா நம்ம அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அதாவது இவங்களுடைய காரியம், தேவன் இந்த காரியத்துல எனக்கு இதை செய்வார், ஒரு சமயம் இந்த காரியத்துல தேவன் இதை எனக்கு செய்யாமல் போனாலும் நான் எப்படி இருக்க மாட்டேன், நீ சொல்லுகிற இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்ப எதிர்பார்ப்பு இந்த சகோதரர்கள் வைக்கல. யோபுவினுடைய வாழ்க்கையில வாக்கு பார்க்கிறோம், பிசாசு யோபு மேல குற்றம் சுமத்துறதோட முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, யோபு எதிர்பார்க்கறதையெல்லாம் நீங்க அவருக்கு கொடுக்கறீங்க, அதனாலதான் அவர் உண்மை சேவிக்கிறார். விருதாவாகவா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சும்மாவா யோபு உங்களை நேசிக்கிறாரு, உங்களை சேவிக்கிறாரு, நீங்க அவர் எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கீங்க, அதனால அவர் உங்களை சேவிக்கிறார், எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நீங்க அவர் எதிர்பார்க்கறதையெல்லாம் நீங்க கொடுக்காம இருந்து பாருங்க, அவர் உங்களை தூஷிப்பாரு. இதான் அந்த யோபு மேல வைக்கிறார். ஆனா யோபு என்ன பண்ணலைங்க, தேவன் மேல இப்படி செஞ்சாதான் நான் உங்களை துதிப்பேன், இப்படி செஞ்சாதான் உங்களை பணிஞ்சு கொள்வேன், இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதனால மனைவியை பார்த்து சொல்றாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசுற இல்லைங்களா, நம்ம தேவனுக்கிட்ட நன்மை வாங்கியிருக்கோம், தீமை வாங்கக்கூடாதா? அப்ப என்னன்னா, அந்த எதிர்பார்ப்பின் குணம் இல்லாதனால அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா சீசர்கள் எதிர்பார்த்தே இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவ, இவர் ராஜாவாயிடுவாரு, ராஜாவான உடனே நமக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாரு, மந்திரி பதவி போட்டு கொடுத்துருவாரு. இந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருந்தது, அவங்கள சோர்ந்து போக செஞ்சது. வசனம் வாசிக்கலாம், லூக்கா 24:21.
அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம்.
போதுங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இது எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு அங்க நடக்கல, அங்கவும் துண்டக்கானா துணியை காணான்னு ஓட வேண்டியதாகி போச்சு. அப்ப எதிர்பார்ப்புங்கிற குணம் நமக்குள்ள இருக்கும்போது அது அநேக நேரங்கள்ல நம்மளை சோர்வுக்குள்ளாக்குது. அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், யாரை குறித்தும் எதை குறித்தும் ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள வைக்க கூடாது. எனக்கு ஒரு சின்ன விஷயம் அதையும் சொல்லிதான் நம்ம முடிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நம்ம யாரிடத்திலையும் எதையும் எதிர்பார்க்க கூடாதுங்கிறத பார்த்தோம். இது பாதி சத்தியம். இனி மீதி, அதாவது மீதினா இவ்வளவு நேரம் எடுக்கிறது இல்ல, மீதி முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம யாரிடத்திலையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது, ஆனா மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். இதை நல்லா மனசுல பதிஞ்சு கொள்ளணும். நான் இயேசு கிறிஸ்து யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்க்கல, நான் யாருகிட்டையும் எதிர்பார்க்கல, யாரும் என்கிட்ட எதையும் என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு அவர் போகல. அவர் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவரா இருந்தார். நேரா குருடங்கிட்ட போனாரு, அவரு கேட்கல, நான் உனக்கு என்னப்பா செய்யணும், அவனுடைய எதிர்பார்ப்பாங்க நிறைவேற்றினார். திமிர்வாத காரணங்கிட்ட போனாரு, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, அவருடைய எதிர்பார்ப்பாங்க நிறைவேற்றினாரு. ஜனக்கூட்டங்களை பார்த்தாரு, இவங்க சாப்பிடாம இருக்காங்களே 3 நாள், அந்த எதிர்பார்ப்பாங்க நிறைவேற்றுகிறவரா அவர் காணப்பட்டாரு. அப்ப நாமளும் கூட எதிர்பார்க்க கூடாது, அதே நேரத்துல மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை அறிந்து அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். அப்போஸ்தலர் 20:35.
இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார்.
வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்குகிறதே பாக்கியம். அப்ப வாங்குகிறதுங்கிறது மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கிறது, இது வேண்டாம். கொடுக்கிறதுங்கிறது மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களா, இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நம்ம மாறணும். அப்ப மற்றவங்க நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது, ஆனா மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளுடைய குடும்பத்துக்கு இப்ப வருவோம், நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய மனைவியா இருக்கலாம், நம்மளுடைய கணவனா இருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், நம்மளுடைய பெற்றோர்களா இருக்கலாம், அவங்களிடத்துல நாம எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா அவங்களுக்கு நம்மளிடத்துல அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நாம காணப்படணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சபையிலையும் கூட மற்ற சகோதரர்களிடத்துல நம்ம எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த சகோதரன் சகோதரிடத்துல நம்ம இடத்துல ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறவங்களா இருக்கணும். போன வாரம் நான் வணக்கம் சொன்னேன், இந்த வாரம் அவர் வணக்கம் சொல்லட்டும், அப்படி இல்ல, இந்த வரம் நம்மளே வணக்கம் சொல்லும். அவர் வணக்கமே நமக்கு பதில் உத்தரம் சொல்லாமே போனாலும் சரி, நம்ம முதலாவது வணக்கம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன், தேவனுடைய வார்த்தை அப்படி நமக்கு சொல்லுது இல்லைங்களா. ரோமர் 12:10.
சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர், அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான், அந்த மாதிரி ஒரு தாகம், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற காரியம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கட்டும். அவர் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு இருக்க வேண்டாம். எப்ப அவர் வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணம் வருதோ உடனே நீங்க கிளம்புங்க அவர் வீட்டுக்கு, அவர் வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க, நீங்க போய் விசாரிங்க. ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம இருந்தேன், அந்த பிரதர் போன் பண்ணாரா, ஏன் யோசிக்கிறீங்க, நீங்க போன் பண்ணுங்க, பிரதர் நான் ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம இருந்துட்டேன், பிரதர் நான் ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம இருந்துட்டேன் சிஸ்டர், அதனால உங்ககிட்ட பேச முடியல, சாரி. ஏன் அதை நம்ம நிறைவேற்றலாமே. இதைத்தான் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம், அதப்பா தீர்க்க தரிசனம், அதை இன்னைக்கு நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. மத்தேயு 7:12.
ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.
உங்களுக்கு மத்தவங்க வணக்கம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, முதலாவது நீங்க அதை செய்யும். மற்றவங்க உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க அவங்க வீட்டுக்கு போங்க. எல்லாரும் உங்களை நேசிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க அவங்கள நேசிங்க. எல்லாரும் உங்களை விசாரிக்கணும், வியாதியோட இருந்துட்டு வந்தும்போது நீங்க விசாரிக்கலன்னு நினைக்கிறீங்களா, மற்ற சிஸ்டர் பிரதர்ஸ் யார் வியாதியோட இருந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதலாவது அவங்களை விசாரிக்க பழகுங்க. அப்போ மற்றவர்களிடத்தில் நீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. நாம முடிக்கலாம். ஏன் இதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா, ஏன் இதை நாம செய்யணும்? இதெல்லாம் செய்யாம இந்த சுபாவத்தை வளர்த்துக்காம இருந்தா நல்லது தானே? இது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுபாவத்தை வளர்க்கணும் அப்படின்னா, மத்தேயு 7 சாரி லூக்கா 6 35
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள்.
எப்ப நாம உன்னதமானவருக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம் அப்படின்னா, சத்துருக்களை சிநேகிக்கும் போது, நன்மை செய்யும் போது, கைமாறு கருதாமல், அதான் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுறோம், எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம மற்றவங்களை நேசிக்கிறது, எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. அப்ப இந்த போன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காரியம் ஏன் அப்படின்னா, நம்ம பரமபிதா இன்னைக்கு நம்மள செஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப நாம அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர்களா இந்த உலகத்துக்கு நாம மாறும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஏன் அப்படின்னா, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தேவ சுபாவம் நமக்குள்ள வருவதற்கு, வளர்வதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.